வச்சு அப்படிலாம் போட்டிருக்கேன்.
இந்த பிரிந்த காட்சியை பற்றி சொல்லும் பொழுது கமநாட்டு ஆழ்வார் கம்பர் மிக அற்புதமாக ராமாயணத்துல சீதை ராமனை பிரிந்த அந்த காட்சியை சொல்லுகின்ற பொழுது சுந்தரகாண்டத்துல மிக மிக அற்புதமா விரித்துக் கொண்டே போவார். அப்படி அந்த சுந்தரகாண்டத்துல ஒரு பகுதி ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த சீதா பிராட்டியார் ராமபிரானை பற்றி எண்ணுகின்ற பொழுது, தலைவனாக இருக்கக்கூடிய ராமபிரான், தலைவியாக இருக்கக்கூடிய இவள், அவனுடைய குணநலன்கள், அவனுடைய அந்த காட்சி அமைப்பை பற்றி எண்ணுவதாக அமைக்கின்ற பொழுது சீதா பிராட்டியார் எண்ணுகின்றாராம், ராமபிரானுடைய அற்புதமான அந்த குணநலன் எப்படிப்பட்ட அந்த குணநலன் என்பதாக சொல்லி அவள் எண்ணுகின்றாள். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும், மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும், இத்திரு துறந்து ஏகு என்ற பொழுதினும், ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம், இந்த ஆட்சி முழுவதும் நீதான், உன்னிடத்திலே இருந்துதான் ஆட்சி என்பதாக சொல்லி ஆட்சியை கையில கொடுத்தார். அப்படி சொன்ன உடனேயே ராமபிரானுடைய அந்த முகம் மலர்ந்ததா, செந்தாமரை போல அந்த முகம் மலர்ந்தது. மெய்த்திருப்பதம் மேவு என்ற பொழுதினும். அடுத்த நெக்ஸ்ட் இது கைகேயி வரம் கேட்டு ரெண்டு வரத்துல ஒண்ணு காட்டுவான். உடனே ராமபிரானுக்கு இந்த செய்தியை எப்படி அவர்கிட்ட சொல்றது அப்படின்னு பார்த்து அவர்கிட்ட இந்த செய்தியை தயங்கி தயங்கி சொன்னாங்களா. அப்படி சொல்லுகின்ற பொழுது மெய்த்திருப்பதம் மேவு என்ற பொழுதினும் இத்திரு துறந்து ஏகு, இது உனக்கு இந்த ஆட்சி கிடையாது, பட்டாபிஷேகம் உனக்கு இல்ல, நீ எங்கே போக வேண்டியது என்பதாக சொன்னால் நீ காட்டுக்கு போகணும். ரெண்டும் கான்ட்ராடிக்டரி, ஒன்று இந்த ஆட்சி உனக்கு என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி, இப்ப என்ன ஆயிருக்கணும், அந்த மகிழ்ச்சி மறைஞ்சிருக்கும். ஆனால் மெய்த்திருப்பதம் மேவு என்ற பொழுதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற பொழுதினும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையை சொல்றார். அற்புதமான ஓமை. எப்படி இருந்தது அவருடைய முகம் என்பதாக சொன்னால், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தினை உண்ணுவாள். ஒரு சித்திரத்திலே ஒரு அலர்ந்த செந்தாமரையை வரைந்து வைத்திருந்தால், டிராயிங் படம் ஓவியம், அந்த ஓவியத்திலே அந்த செந்தாமரை மலர்வதாக ஒரு ஓவியத்தை வரைந்து வச்சீங்கன்னா,
தூர்த்த வேடம் என்று சொல்லக்கூடிய வேடமா, இந்த வேடத்திலே வரக்கூடியவர் யார் என்பதாக சொன்னால், ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் ஆடுவார். ரெண்டு நுண்பொருள் அம்பலம், நுண்மைக்கும் நுண்மையாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியவன் தான் அம்பலம் என்று சொல்லக்கூடிய ஆகாயமாக விரிந்தும் காட்சி அளிக்கின்றான். ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் ஆடுவான். உம்பர் நாயகிக்கும் அது அறியவும், இந்த அம்மையார் பக்கத்திலேயே இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இது தெரியுமா இவர் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்தது. இல்லை, பிரியா நங்கைதான் அறியாமையோ, இந்த பிரியா நங்கையா இருக்கக்கூடிய உமாதேவியாருக்கு தெரியுமா, இல்ல மேல இருக்கக்கூடிய அம்மையார் கங்கை, இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் இந்த வேடத்தோடு வந்தார் என்பதாக சொல்லி இந்த தூர்த்த வேடம் என்று சொல்லக்கூடிய வேடத்தோடு வந்தாராம். வந்தவர் எங்க போனாரு, இயற்பகை என்று சொல்லக்கூடிய அந்த நாயனார் வீட்டுக்கு போறாரு. இயற்பகையாருடைய தன்மைனா, யாரு வந்து எதை கேட்டாலும் இல்லையே என்னாத இயற்பகை, இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்படி இல்லை என்பதாக சொல்லாத அந்த தன்மை இயல்புக்கு பகையாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் இயற்பகையார் என்பதாக அவர்கிட்ட வந்து கேட்கிறார். முந்தை எம் பெரும் தவத்தினால் அன்றோ முனிவர் இங்கு எழுந்தருளியது. நான் செய்த அந்த தவத்தின் பயனாக அல்லவா இங்கே வந்து இந்த சிவன் அடியாராக இருக்கக்கூடிய நீர் இங்கே எழுந்தருளி நீர் என்பதாக சொல்லி என்று கூறிய இயற்பகையார் முன்பு எய்தி நின்ற கைத்தவ மறையோர் கொன்றை வார்சடை அடியார்கள் குறித்தது வேண்டின குணமெனக் கொண்டே ஒன்றும் நீர் எதிர்மாறாது உவந்து அளிக்கும் உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனன் அதனுக்கு இசையலாம் எனில் எம்பலாம். இதுதான் அவர் கேட்டது, மிக அற்புதமா அமைச்சிட்டார். யார் எதை கேட்டாலும் இல்லை என்பதாக சொல்லுகின்ற அந்த கொள்கை உடையவர் நீ என்பதாக தெரிந்து உன்னிடத்திலே கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் என்பதாக சொல்லி தெளிவா சொல்லிட்டார். என அவ்வுரை கேட்டு இயற்பகையார் அவர் போட்ட கண்டிஷன் இப்ப இவர் போடுறார். யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த வரலாறு. யாதும் ஒன்றும் எம்பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை, ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும் என்ன. இப்படி சொல்லிட்டார். எதற்காக வந்திருக்கிறேன்னு கேட்ட உடனே உன்னிடத்துல இருக்கக்கூடிய பொருளை நீ இல்லை என்பதாக சொல்லி நீ அளிக்கக்கூடிய இயற்பகை என்பவனாக இருக்கின்ற காரணத்தில் உன்கிட்ட கேட்கறதுக்கு வந்திருக்கேன். வந்திருக்கிறேன் என்பதாக சொன்ன உடனேயே இவர் ஒன்னே சொல்றார், யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாகில், எனக்கு உரிமை உடைய பொருளா இருக்கும் இல்லையா, எனக்கு உரிமை உடைய பொருள் அது அடியவர் உடைமை. அது எனக்கு உரிமைன்னு சொல்லுகின்ற பொருள்களை எல்லாம் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னா அது அடியவர்களுடைய உடைமை என்பதனாலே அதை வைத்து பாதுகாக்கின்ற ஒரு கேஷியர், பேங்க்ல கேஷியர் மாதிரி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. இதை போயிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கு நல்லா இருக்கு எனக்கு அது வேணும்னு கேட்டா என்னால எடுத்துக் கொடுக்க முடியுமா. யாதும் ஒன்றும் எம் பக்கல் உண்டாகில், என்னிடத்தில இருக்கக்கூடிய பொருள் எனக்கு உரிமை உடைய பொருள் என்பதாக சொல்லி மிக ஆழமாக சொன்னார். சொன்ன உடனே சொன்னாரா, உன்னிடத்தில இருக்கக்கூடிய பொருள் தான், உன்னிடத்தில இருக்கக்கூடிய பொருளைத்தான் கேட்பதற்காக வந்தேன் என்பதாக சொல்லி மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு. முன்னாடி உம்மிடத்திலே ஒன்று வேண்டி வந்தனம்னு சொன்ன உடனேயே என் பக்க என்னிடத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் எனக்கு உரிமை உடைய பொருள்கள் என்பதாக சொன்னார். இப்படி எதற்காக வந்தேன் என்பதாக சொன்னால் உனக்கு உரிமை உடைய பொருளைத்தான் கேட்கப் போகின்றேன் என்பதாக சொன்ன உடனேயே மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அங்கனர் எதிரே சொன்ன போதிலும், அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் அப்படின்னு போட்டார் பாருங்க. இதுதான் அற்பம். இங்கே சேக்கிழார் பெருமான் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அடியார்களினுடைய நிலையை இங்கே மிக அற்புதமான ஒரு உவமையை வைக்கிறார். முன்னாடி அந்த அடியவர் தன் இல்லத்திலே எழுந்தருளினார் என்பதாக சொன்ன உடனேயே அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி முகத்திலே மலர்ச்சி இருந்தது. அந்த அடியவர் தன் இல்லத்திலே வருவதற்கு என்ன தவம் செய்தேன் என்பதாக சொல்லி இருந்ததாம் மகிழ்ச்சி, அந்த முகம் மலர்ந்தது. இப்பொழுது அந்த அடியவர் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய மனைவியை வேண்டி வந்தனும் சொன்ன உடனே மகிழ்ச்சி போயிருக்கணும். இல்ல அந்த அடியவர் தன் இல்லத்திலே எழுந்தருளி இருந்த பொழுது என்ன தவம் செய்தேன் என்பதாக சொல்லி மலர்ந்த முகம் அதே முக வளர்ச்சி இருந்திருக்கணும். ஆனால் இரண்டிற்கும் மேலாக முன்னையின் மகிழ்ந்து என்பதாக சொன்னார். முன்னாடி வந்து அந்த அடியவர் எழுந்தருளிய போது ஏற்பட்ட மகிழ்ச்சி, இப்பொழுது அந்த அடியவர் என்ன கேட்டார், உன்னை மனைவி வேணும் கேட்ட உடனேயே அதே மாதிரியான இல்லப்பா அதை விட மகிழ்ச்சி இரட்டடிப்பா ஆச்சுன்னார். சித்திரத்தில் நடந்த செந்தாமரை அப்படியேதான் இருக்கும், ரெட்டடிப்பா மகிழ்ச்சி மாறாது, அடியார்கள் இடத்திலே மகிழ்ச்சி இரட்டப்பாக மாறும் என்பதாக காட்டுவதற்காக அந்த உதாரணத்தை இங்கே மிக அற்புதமாக ஆழமாக பயன்படுத்தி முன்னையின் மகிழ்ந்து என்பதாக சொன்னார். இது மிக ஆழமாக அடியார்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இணைப்பை அங்கே ராமபிரான் முகமலர்ச்சி செந்தாமரை முகம் எப்படி ஓவியத்தில் இருந்தாப்புல இருந்தது, ஆனா அடியார்களுக்கு அப்படி அல்ல, முன்னையின் மகிழ்ச்சி இரட்டடிப்பாக மாறும். அதனாலதான் சொன்னார் இளையான்குடி மாரணையனருடைய புராணத்துல சொல்லுவார், நித்தமாகிய பக்தி முன்கூறன். அடியார்களுடைய பக்தி எப்படி இருக்கும்னு சொன்னா நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டே போகுமே தவிர குறையாது. நித்தமாகிய பக்தி முன்கூற, நேரே வந்த அவர் அடியார் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன்கூற, இன்னைக்கு ஒரு அடியாரை பார்க்கின்ற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி அந்த பக்தியானது, அடுத்த நாள் அந்த அடியார்களை வேறொரு அடியாரை பார்க்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை விட ஒரு ஸ்கேல் ஒரு அதிகமான, இப்படி வளர்ந்து கொண்டே போவதுதான் அடியார்களுடைய பக்தி, நித்தமாகிய பக்தி முன்கூற என்பதாக சொல்வதை மிக அற்புதமான ஆழமான பொருளாக வைத்து இந்த இடத்திலே எப்படி ராமபிரானை பிரிந்த அந்த சீதா பிராட்டியார் தந்த கவலையை அவனுடைய குணநலன்களை பற்றி எண்ணுகின்றாலோ அதே போல இங்கே மிக அற்புதமாக நம்முடைய 452 நாவுக்கரச பெருமான் சிவபெருமான் நாவுக்கரச பெருமான் தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் கொண்டு அந்த தலைவனை பிரிந்த அந்த தலைவி ஆக இருக்கக்கூடிய நாவுக்கரச பெருமான் எண்ணி வழிபடுகின்ற அந்த காட்சியாக ஒவ்வொரு பாடலாக அமைக்கின்றார். மிக அற்புதமான அந்த திருவிருத்தம், எல்லோரும் ஒரு முறை இந்த திருவிருத்தத்தை பாடி இதில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை பார்ப்போம்.
Follow me.
நாமுக்கரச பெருமான் துறவு நெறி, துறவு நெறியில இருக்கக்கூடிய நாமுக்கரச பெருமான் அகப்பொருள் துறையில இவ்வளவு ஆழமாக இவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய பாடல் இதற்கு இணையாக எங்கேயுமே பார்க்க முடியாத அளவிற்கு அமைக்கிறது. இதெல்லாம் தமிழிலே நாவுக்கரச பெருமான் இந்த தமிழ் இலக்கியம் என்பதாக சொல்லுவதற்கெல்லாம் நாவுக்கரச பெருமானுடைய இந்த பாடல்களை எல்லாம் எடுக்கின்ற பொழுது சங்க பாடல்கள்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப மிக மிக ஆழமாகவும் பக்தியோடு கலந்த அகப்பொருள் துறை இதை போல வேறு எங்கும் காண முடியாது. நாவுக்கரச பெருமானுடைய இந்த திருவிருத்தம் ஒரு திருவிருத்தம் போதும், இந்த ஒரு திருவிருத்தத்தை வைத்துக் கொண்டு அத்தனை பாடல்களுக்கும் ஈடுகட்டலாம். அப்படி இருக்கக்கூடிய பாடல்ல முதல் பாடல்ல அமைக்கிற முதல் பாடல் எதை அந்த தலைவி பார்க்கிறாள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது முதலிலே பார்ப்பது பிறை, பிறையை சுற்றி இருக்கக்கூடிய பாம்பு. பாம்பு பிறையில அப்படியே சுத்திட்டு சுற்றி இருக்கக்கூடிய பாம்புக்கு கீழே வருகின்ற பொழுது பெருமானுடைய நெற்றிக்கண். மூன்று பொருள்கள் இப்பொழுது அவளுடைய கண்ணுக்கு காட்சியாக அமைகின்றன. மூன்று பொருள், ஒன்று பிறை, பிறையை சுற்றி இருக்கக்கூடிய பாம்பு, பாம்பிற்கு கீழாக இருக்கக்கூடிய பெருமானுடைய நெற்றிக்கண். இது மூன்றும் எப்படி காட்சி அளித்ததா? பெருமான் இந்த தாருகவனத்து முனிவர்கள் எல்லாம் பெருமானை அழிப்பதற்காக இந்த ஒன்னு ஒன்னா ஏவுனா. அப்படி ஏவுகின்ற பொழுது வந்தது யானை. இந்த யானையை என்ன பண்ணார், அந்த தோலை அப்படி உரிச்சார். யானை தோலை அப்படி உரித்த உடனேயே அந்த உரித்த யானையினுடைய தோலை எடுத்து போர்த்தினார். உரித்த யானையினுடைய தோலை போர்த்திய பொழுது அந்த யானையினுடைய தந்தம் இருக்கு இல்லையா, முறிந்த அந்த தந்தம் போய் அப்படி போற்றுகின்ற பொழுது மேல அப்படி உட்கார்ந்துருச்சான். எங்க திருமுடியில இப்படி தோலை உரிச்சு அப்படி போத்தினாரா, தந்தம் போய் உட்கார்ந்துருச்சா. அந்த தந்தத்தை போல இருக்கிறது பிறையின. சரி, பிறைய சொல்லிட்டார். பாம்பு எப்படியா இருந்தது? யானை தந்தத்திலே அணியக்கூடிய ஒன்று இந்த கிம்புரின்னு சொல்லி அணிகலம். இந்த கிம்புரின்னு சொல்லக்கூடிய அந்த அணிகலம் வந்து அந்த யானை தந்தத்துல அப்படி சுத்தி விடுவாங்க. இது யானை தந்தத்திலே அமைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பூன் ஆபரணம். அந்த யானை தந்தம் மாதிரி இருந்ததுன்னு சொன்ன உடனே யானை தந்தத்திலே அவர் சுற்றி இருந்த அந்த பாம்பு அந்த தந்தத்திலே அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய கிம்புரி போல இருந்ததா. இது இரண்டாவது உதாரணத்திற்கு அற்புதமாக அந்த அமைக்கிறார். இரண்டாவது, மூன்றாவது அமைத்தார் இல்லையா, இதுதான் சிறப்பு. இது மிக அற்புதமான இந்த அமைப்பு. நாவுக்கரச பெருமானுக்கே உரிய அந்த அற்புதமான அந்த இலக்கிய நிலை பார்த்து, தந்தம் போல இருக்கிறது பிறை, பிறையிலே சுற்றி இருக்கக்கூடிய பாம்பு, கிம்புரி என்று சொல்லக்கூடிய ஆபரணம் எப்படி யானை தந்தத்திற்கு சுற்றுவார்களோ அதே போல இருக்கிறதுன்னு சொல்லி, மூன்றாவதாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண் எப்படி இருந்ததா, யானை முத்து பிறக்கக்கூடிய இடங்கள் பல உண்டு, முத்து பல இடங்களிலே, அப்படி பல இடங்களிலே முத்து பிறப்பதிலே ஒன்று யானை தந்தத்திலிருந்து முத்து வரும். யானை தந்தத்திலே இருந்து முத்து பிறக்கக்கூடிய இடத்திலே ஒன்று யானை தந்தம். உரிச்சார் யானைய, போத்தினாரு, மேலே இருக்கக்கூடியது தந்தம், தந்தத்திலேருந்து விழுந்துதான் முத்து. அது எங்க போய் விழுந்ததுன்னா நெற்றிக்கண் போல போய் விழுந்துதான். அற்புதமான ஒரு இதை போல ஒரு உதாரணத்தை கொண்டு நாவுக்கரச பெருமான் அமைக்கிறார் என்பதாக சொன்னால் எவ்வளவு இலக்கிய நயம், எவ்வளவு இலக்கிய நயத்தை பாருங்க. யானை தந்தத்தையும் அதிலே சுற்றி இருக்கக்கூடிய கிங்குரியும் பெருமானுடைய நெற்றிக்கண் யானை தந்தத்திலே இருந்து விழுந்த முத்தாக காண்கின்றதுதான் முதல் பாடல். மிக அற்புதமான பாடல். செற்று கழிற்று உரி கொள்கின்ற ஞான்று, இதெல்லாம் எப்ப நடந்ததா, யானை தோலை உரிச்சு போத்தினார்ல அப்ப நடந்தது இந்த செய்திகள்.
வடுவூர்
கழிற்று உரி கொள்கின்ற ஞான்று, களிறு என்று சொல்லக்கூடிய யானை தோலை உரிச்சு போத்தினப்ப சிறு வெண்கொம்பு ஒன்று அதிலே அமைத்த அந்த கொம்பு என்று சொல்லக்கூடிய தந்தமானது இற்று கிடந்தது போலும், அது அப்படியே வந்து விழுந்துச்சா தட முடியல, அப்படி இருந்தது அவருடைய பிறை. இற்று கிடந்தது போலும் இளம்பிறை, அப்புறம் பாம்பு அதனை சுற்றி கிடந்தது, எப்படி இருந்ததா, பாம்பு அதனை சுற்றி கிடந்தது கிம்பூரி போல. யானைக்கு தந்தத்தில் அணிகின்ற அந்த ஆபரணம் என்று சொல்லக்கூடிய கிம்பூரியை போல சுடர் இமைக்கும் நெற்றிக்கண், சுடர் இமைக்கும் நெற்றிக்கண் மற்ற அதன் முத்து ஒக்குமால் ஒற்றையூரருக்கு, முத்து ஒக்குமால் ஒற்றையூரருக்கு, அப்படி அந்த முத்தை போல இருந்ததுப்பா அந்த நெற்றிக்கண் என்பதாக சொல்லி இந்த ஒற்றையூர் பெருமான் யானை தோலை உரித்த செய்தியை அவள் எண்ணி பார்க்கின்ற அந்த தன்மையை முதல் திருப்பாடலிலே இவ்வளவு அற்புதமா திருப்பி திருப்பி படிக்கும் பொழுதுதான் இந்த பாடலினுடைய அற்புதம் விளங்கும். இரண்டாவது பாடல் சொல்ற, சொல்ல கருதியது ஒன்று உண்டு கேட்கில். அம்மா சொல்றாங்க, நீ கேட்கறதா இருந்தா நான் உனக்கு சொல்றேன்பா, இஃப் யூ ஆர் லிசனிங் தென் ஐ வில் டெல். என்ன சொல்ல கருதியது உண்டு ஒன்று சொல்லுகின்றேன். என்ன சொன்னா, தொண்டாய அடைந்தார் அல்லற்பட கண்டு பின் என் கொடுத்தி. விட்ட வர அடியார்கள் எல்லாம் நீதான் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னா, வரக்கூடிய அடியார்கள் தொண்டாய தொண்டு செய்யக்கூடிய அடியவர்கள் என்ன கிடைச்சதுன்னு பார்த்தா பேலன்ஸ் ஜீரோ, பேங்க் பேலன்ஸ் ஒண்ணும் கிடையாது. தொண்டாய அடியவர்கள் பெறுவது என்ன, என்னப்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலை? அடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய குறையை நீ கேட்டு தீர்த்தாயான்னு சொன்னா இல்லையே. தொண்டாய அடைந்தார் அல்லல் பட கண்டு பின் என் கொடுத்தி. என்ன கொடுக்க போற, என்ன கொடுக்க போகின்றாய் என்பதாக கேட்கின்றார். அடியார்களுடைய அல்லல் என்று சொல்லக்கூடிய துன்பத்தை இறைவன் கேட்க வேண்டும் என்று அருளாளர்கள் வேண்டும். நம்பி ஆரூரர், அடியார்களுடைய அல்லலை நீ கேட்க வேண்டும். அது கேட்காம உனக்கு என்ன வேணும்? அடியார்களுடைய அல்லலை இறைவன் முன்னதாக அமைக்க வேண்டும். திருமுதுகுன்றத்தில் சொல்றார் இல்லையா, நஞ்சு இடை இன்று நாளை என்று உண்மை நச்சுவார் பின்னை துஞ்சியிட்டார் செய்வது என்ன. அருணகிரிநாத பெருமான் கேட்கிறார், அடியார்களுடைய அல்லலை நீ கேட்க வேண்டும். அடியார்கள் வந்து அல்லல் என்பதாக சொன்னால், துன்பம் என்பதாக சொன்னால், அதை கேட்டு என்ன சொன்னார், ஆறுமுகம் 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 என்று ஊதி சிவாய நமையென நீரணிந்து நாவுக்கரசு பெருமான். ஆனால் அருணகிரிநாத பெருமான் சொல்றார், எப்படி நீர் அணிந்தார் என்பதாக சொன்னால், அருணகிரிநாத பெருமான் ஆறுமுகம் 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 என்று ஆறு முறை சொல்லி நீரணி, ஆறுமுகம் 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 என்று கூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாள். இப்படிதான் வாழ்ந்திருக்கிறார். அடியார்களுடைய துணை, துணை எது என்பதாக சொன்னால், நமர் பிறர் என்பது அறியேன் நான் கண்டதே கண்டு வாழ்வேன், சமரம் பெரிதும் உகப்பன் தக்க ஆறு ஒன்றும் இல்லாதே, குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் அழ்வரோ கேளு. நமர் பிறர் என்பது அறியேன், யார் நமக்கு உறவினர் என்பதாக சொன்னால் அடியார்கள் தான் நமக்கு உறவினர். உறவு என்பதாக சொல்லுகின்ற போது அடியார்களுடைய உறவையே எண்ணியிருந்தாரா? ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசன். இப்படி எல்லாம் பாடியிருக்கிறார், ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசன் எனது மானம் உனது என்று ஓது. அடியார்கள் போய் சொல்றாங்களா, எம் மானம் உன் கையில பா, எனது மானம் உனது என்று ஓதும். இப்படி சொல்லக்கூடிய அடியார்களுடைய கவலையை நீ கேட்காம இருந்தா உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. இப்படி கேட்கிறார் அருணகிரிநாத பெருமான். இப்படி இவர்களுடைய அல்லல் துன்பத்தை நீ கேட்காம உட்கார்ந்து கொண்டிருந்தால் உன்னால் எமக்கு என்ன பயன்? அப்படி வைக்கிறார் இந்த இடத்துல, சொல்ல கருதியது ஒன்று உண்டு கேட்கில் தொண்டாய அடைந்தார் அல்லல் பட கண்டு பின் என் கொடுத்தி என்பதாக சொல்லி பின்னாலே சொல்லுகின்றார், அலைகொள் முன்னீர் மல்லர் திரை சங்கம் நித்திலம் கொண்டு அம் கரைக்கே ஒல்லை திரை குழந்து எற்றும் ஒற்றியூருடை உத்தமனே. என்ன கொடுத்தேன்னு கேட்டார், சொல்றார் ஒற்றியூரிலே எல்லாம் வந்து கரையில வந்து மோதுதான். எது எது மோதுகின்றது? மல்லல் திரை சங்கம் நித்திலம் கொண்டு அலைகொள் முன்னீர். இந்த கடல் எல்லா செல்வங்களும் இந்த கடலிலே இருந்துதான் அத்துணை செல்வங்களும் வருகின்றது. இந்த உலகத்தையே வாழ்வதற்குரிய அத்துணை செல்வங்களையும் அந்த மரக்கலங்கள் எல்லாம் அங்கே காட்சியளிப்பது அத்துணையும் அந்த ஊரினுடைய வளத்தை ஒழிப்பது. அப்படிப்பட்ட இந்த கடலானது செல்வ செழிப்புடைய அந்த இந்த வாழ்விற்குரிய அத்துணை செல்வத்தையும் கொடுக்கின்றது என்பதாக சொல்லி திரை சங்கம் நித்திலம் கொண்டுனர். நாடி முதல் பாடலிலே யானை தந்தத்திலே இருந்து பிறக்கின்ற முத்து, இது சங்கிலே இருந்து பிறந்த முத்து. இரண்டாவது பாடலிலே அமைக்கின்றார் சங்கம், திரை சங்கம் நித்திலம் கொண்டு சங்கிலே பிறந்த அந்த முத்து எத்துணை உயர்ந்தது என்பதாக சொல்லி அத்துணை செல்வங்களையும் இறைவன் கொடுப்பான். இறைவனுக்கா அடியார்களுக்கா இல்லாத செல்வம், அத்துணை செல்வங்களுக்கும் இந்த அடியார்களுக்கு இது கடல் என்று சொல்லக்கூடிய இந்த கடல் வந்து எற்றி அத்துணை முத்துக்களையும் குவிக்கின்றது என்பதாக சொல்லி இந்த சங்கு என்று சொல்லக்கூடியது முத்தினை கொண்டு கரையிலே சேர்ப்பதை போல இரண்டாவது சொன்னார் பொருள், இந்த முத்து என்பது முத்தியை கொடுப்பது முத்து. இவர் இங்கே இருந்து செல்வம் என்று சொல்லக்கூடிய முத்து மட்டுமல்ல, முக்தியை கொடுக்கவல்ல அருள் செய்பவனும் இந்த ஒற்றியூர் பெருமான் என்று இரண்டாவது முத்து விடுபடுதலை குறிக்கிறது. அப்படி இரண்டு தன்மையிலேயும் இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி எல்லா நிலைக்கும் அம்மையாக விளங்கக்கூடிய சிவபதத்தை அருளக்கூடியவன் இவன் என்பதை இரண்டாவது அவனுடைய தன்மையாக வைத்து முத்தின் மூலமாக அமைத்தார் இரண்டாவது பாடல். மூன்றாவது பாடல், பறவை வருதிரை நீர்கங்கை பாய்ந்து பாய்ந்துக்க பல்சடை மேல் அறவம் அணிதரு கொன்றை இளந்திங்கள் சூடியதோர் குறவ நறுமலர் ஓங்கம் அணிந்து குழாய சென்னி உறவு திரைகுணர்ந்து எற்றி ஒற்றி ஊருரை உத்தமனை. ஒற்றியூரில் இருக்கக்கூடிய இந்த பெருமான் பறவை வருதிரை நீர்கங்கை பாய்ந்து, எது மேல பாயுது எல்லாம் அப்படின்னு சொன்னா இந்த சடை மேலே அமைகின்ற அந்த தன்மையை சொல்றார். சடைமேல் எப்படி இந்த கங்கை நீர் அவருடைய சடையிலே இருக்கிறதா, பறவை என்பது கடல், கடல் நீரை போல இந்த கங்கையானது சடையிலே பாய்ந்து வருகிறது. பறவை வரு திரை இறைவன் சடையிலே என்னென்ன இருக்கிறது என்பதாக சொல்றார். ஒன்று, பறவை வருதிரை நீர் கங்கை பாய்ந்தது, கடலை போல இந்த கங்கையானது பாய்கின்றது. இரண்டாவது அரவம், அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பு, அணி தரு கொன்றை கொன்றை மலர், இளம் திங்கள் சூடியதோர் குறவ நறுமலர் குறவம் கோங்கம் அணிந்து குழாய சென்னி, இப்படிப்பட்ட அத்துணையும் அவருடைய அந்த சடைமுடியிலே காண்கின்ற அந்த காட்சி. அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார், பேற்றைத்தவம் சற்றும் இல்லாத எண்ணெய், கந்தரலங்காரத்தில் முதல் பாடம், பேற்றைத்தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் இப்பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா. செம்ச்சடா அடவி மேல், இறைவன் அந்த சிவபெருமானுடைய அந்த திருமுடி மேல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றேன், செம்ச்சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் திரை திரைச்சந்திரனை அம்புலியின் கீறு கீறினர். தேங்காய் கீறு எடுப்பீங்கள அந்த மாதிரி அம்புலியிலிருந்து வந்து ஒரு கீறு எடுத்து அப்படி மேல அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான். இது சொல்லுவது கந்தர் அலங்காரம், கந்த பெருமானுடைய அலங்காரம், அவனை பற்றி சொல்லக்கூடிய அலங்காரத்தை சொல்லுகின்ற பொழுது அவங்க அப்பா எப்படி அலங்காரம் செய்வாங்கன்னு சொன்னா இவர்களுடைய அலங்காரம் தெரியும். அவங்க அப்பா சும்மாவா செஞ்ச அடவி மேல் அவர் தடமுடி மேல என்னென்னலாம் அலங்காரம் பண்ணியிருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, செம்ஜடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்தனர். புனைதல் என்பது அலங்காரம், இப்படியெல்லாம் புனைந்து இருக்கிறார் என்பதாக சொல்லி புனைந்த குமாரன் கிருபாகரனே என்பதாக சொல்லி சொல்லுவார். அதே போல இங்கே இறைவனுடைய அந்த சடைமுடியில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் மிக அற்புதமாக சொன்னார். தான் அகம் காடரங்காக உடையது தன் அடைந்தார் ஊனகம் நாரும் உடைதலையீர் பழி கொள்வதும் தான் தேன கொள்வதும் தான் தேனகனாரும் திருவொற்றியூர் உறைவார் அவர்தாம் தானகமே வந்து போனகம் வேண்டி உழி தருவாரே. இந்த இறைவர் என்று சொல்லக்கூடியவர் இங்கே வருகின்றவர் எப்படி வந்தாரா, தான் அகமே வந்து இங்கே இருக்கக்கூடிய இல்லங்களிலே அவரே வந்து எழுந்தருடைய அந்த தன்மை தான் அகம் வந்து என்பதாக சொல்லுகின்ற போது, ஒவ்வொரு வீடாக இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த பெருமான் எழுந்தருளிய அந்த காட்சியை தான் அகமே வந்து போனகம் வேண்டி விழிதருகின்ற தன்மை. இதிலே சைவ சித்தாந்தத்திலே இறைவன் என்று சொல்லக்கூடியவன் தான் ஆன்மாவை அணுகுகின்ற தன்மையை தவிர ஆன்மா போய் இறைவனை அணுக முடியாது. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை சென்றணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் இல்லாவே. இதுதான் திருமந்திரத்தினுடைய ஆழமான மூன்று பொருள்களினுடைய தன்மை. எல்லா இடங்களிலேயும் ஆழமாக பார்த்தீங்கன்னு சொன்னா பதி அணுகில் என்பதாக சொல்லுவோம். பதிதான் அணுகும். இந்த பதியானது ஆன்மா பக்குவம் அடைந்ததுன்னு சொல்லி அந்த ஆன்மாவை நாடி வருவதுதான் இந்த இல்லங்கள் தோறும் எழுந்தருளிய தன்மை. ஒவ்வொரு இல்லங்களிலேயும் அவர் எழுந்தருளுகின்றார்னா சில வீட்டை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணுவார். ஏன் என்பதாக சொன்னால், எல்லா தாமரைகளும் குளத்துல மலர்றதில்லை. சூரியனுடைய உதயமாகின்ற பொழுது குளத்துல எல்லா தாமரைகளும் மலருதானா, சிலது மொட்டா இருக்கும், சிலது அன்றைக்கு அப்போ மலர்றதா இருக்கும், சிலது அருமையாக மலர்ந்திருக்கும். அப்படி பக்குவத்திற்கு ஏற்றாற் போல இறைவன் திருவருள் சென்று அடைவது என்பதாக கருத்துதான் இறைவன் இங்கே இல்லங்கள் தோறும் எழுந்தருளிய தன்மை. இதுதான் பதி அணுகுகின்ற தன்மை. பதி அணுகில் பசுபாசம் இல்லாவே என்பதாக சொல்லுகின்ற அந்த தன்மையை தான் அகமே வந்து போனகம் வேண்டி உழி தருவாரே என்பதாக சொல்லுகின்றார். அடுத்ததாக, வேலை கடல் நஞ்சம் உண்டு வெள்ளேற்றோடும் வீற்றிருந்த மாலை சடையார்க்கு உறைவிடமாவது வாரி குன்றா ஆளை கரும்பொடு சென்னற்கழனி அருகடைந்த சோலை திருவொற்றியூரை எப்போதும் தொழுவின்களே. இந்த திருவொற்றியூருக்கு வாரி குன்றா என்பதாக சொல்லுகின்றார். வருவாய் குறையாம வந்துட்டு செல்வ செழிப்பு சொல்றார். ஏன் என்பதாக சொன்னால், வருவாய் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் என்று சொல்லக்கூடிய வணிகம் அற்புதமாக நிகழக்கூடியது திருவொற்றியூர். அப்படி இருக்கக்கூடிய திருவொற்றியூர் வாரி குன்றா ஆலை கரும்பொடு சென்னற்கழனி அருகணைந்த சோலை திருவொற்றியூரை எப்போதும் தொழுமின்களே. ஆறாவது பாடலே, புற்றினில் வாழும் அரவுக்கும் திங்கட்கும் கங்கை எனும் சிற்றிடையாட்கும் செறிதரு கண்ணிக்கும் சேர்விடமாம் பெற்று உடையான் பெரும் பேச்சு உடையான் பிரியாது இணையாள் விற்று உடையான் உற்றியூருடையான் தன் விரிசடையே. அந்த தலைவியாக இருக்கக்கூடியவள் இப்பொழுது அந்த தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய சடையை எண்ணி பார்க்கிறார். அந்த சடை என்படி இருக்கக்கூடிய அந்த சடை முடி எவ்வளவு சிறப்பானது அப்படி என்பதாக சொல்லுகின்ற பொழுது, புற்றினில் வாழ் அரவுக்கும். இது சடைமுடி யார் யாருக்கெல்லாம் இது துணையா இருக்குது அப்படின்னு சொன்னா, பாம்பு புற்ற விட்டுட்டு சடைக்கு வந்துருச்சு. புற்றினில் வாழ் அரவுக்கும் சடைமுடிதான் ஆதாரம். கீழே கொண்டு வந்தோம், புற்றினில் வாழ் அரவுக்கும் திருவொற்றியூரான் தன் விரிசடையே. அப்புறமா திங்கட்கும் விரிசடைதான். திங்கள் என்று சொல்லக்கூடியதும் விரிசடையிலே விளங்குகின்றது. கங்கை என்னும் சிற்றடையாள், இந்த கங்கையா சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமாக அந்த அம்மையாரை சொல்லுகின்றார். கங்கை என்னும் சிற்றடையாள் வசிக்கின்ற ஒரு இடம் அந்த விரிசடை. செறிதரு கண்ணிக்கும், தலை மாலை என்று சொல்லக்கூடிய கண்ணி என்று சொல்லக்கூடிய மாலை தலையிலே அணியக்கூடியது, அது அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ணி என்று சொல்லக்கூடிய தலையிலே அணியக்கூடிய மாலைக்கும் சேர்விடமாம் பெற்று உடையான் பெரும் பேச்சு உடையான். பெற்றுனா பெற்றம், பெற்றமாக்கிய இருக்கக்கூடிய அந்த விடைக்கு பெரும் பேச்சு உடையான். வர்றவர் ஆளை பேச விடுறதே கிடையாது, அவரே பேசிக்கொண்டே இருப்பார். அந்த தலைவியை பேச விடாமல் தானே பேசிக்கொண்டு இருக்கின்ற அந்த தன்மை அந்த பிச்சாடனருக்கு உரிய சிறப்பு. பெரும் பேச்சு உடையான் பிரியாது இணையாள் விற்று உடையான், இது சிறப்பு. எனக்கும் அவனுக்கும் உரிய அந்த உரிமை எப்படி என்பதாக சொன்னால், பிரியாது இணையாளக்கூடியவன், என்னை விட்டு பிரியாமல் இந்த ஆன்மாவை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடியவன், ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கக்கூடிய தன்மையை உடையவன் இவன். அப்படி இருக்கக்கூடிய இவன் பிரியா இணை ஆளக்கூடியவன். எவ்வளவு தூரம் இந்த தொடர்பு இருக்கிறது என்பதாக சொன்னால், விற்று உடையான் ஊர் உடை தான் விரிசடையே. என்னை விற்று கொள்வதற்கும் அவனுக்கு உரிமை உண்டு, அந்த அளவிற்கு எனக்கும் அவனுக்கும் உள்ள உரிமை. விற்றுக்கொள்வீர் ஒற்றையல்லேன் என்பதாக சொல்லக்கூடிய உரிமைதான் இந்த ஆன்மாவிற்கும் சிவத்திற்கும் இருக்கக்கூடிய உரிமை. எவ்வளவு தூரம்னா, அவன் விற்றுக்கொள்ள கூட எனக்கு உரிமை உண்டு என்பதாக சொன்னால், சிவபெருமான் என்னை விற்றுக்கொள் என்பதாக சொன்ன அந்த உரிமையை தான் மிக அற்புதமாக, என்னை ஆளக்கூடியவன் என்னை பிரியாதவன் தான் என்னை விற்கக்கூடிய உரிமையும் உடையவன், அவனை விற்று உடையான் ஒற்றி ஊருடையான் தன் விரிசடையே என்பதாக சொல்லுகின்றார். ஏழாவது பாடல் இது ஒரு சிறப்பான பாடல். இன்று அரைக்கண்ணுடையார் எங்கும் இல்லை. நவகிரக பெருமான் கேட்கிறார், யாராவது ஒரு அரைக்கண்ணுடையவர்களை பார்த்திருக்கிறீர்களா? இன்று அரைக்கண் என்று சொல்லக்கூடிய அரைக்கண் உடையவர்களை கண்டிருக்கிறோமா என்பதாக சொல்லி ஒரு கேள்வியை வைக்கிறார். இமயம் என்னும் குன்று அரைக்கண்ணன் குலமகள் பாவைக்கு கூறிட்ட நாள். இந்த இமயம் என்று சொல்லக்கூடிய குன்று அரை கண்ணன் குலமகள், இமய அரசன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு மகளாக பிறந்த மலையரசன் மகளாக இருக்கக்கூடிய அம்மையாருக்கு இந்த குன்று அரை கண்ணன் என்று சொல்வது எப்படி பிரிக்கணும்னா, குன்று குன்றுக்கு ஐக்கு பிளஸ் அன், இது குன்று அரைக்கண் என்பது. குன்றரைக்கண் என்பது குன்றர் பிளஸ் ஐ என்பதாக சொன்னால் தலைவன் என்று பொருள். குன்று என்பதாக சொன்னால் அந்த மலைக்கு, அன் சாரியை நல் குலமகள், இதுதான் குன்றரைக்கண் குலமகள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது குன்று ஐக்கு அன் நல் குலமகள் என்பதாக பிரிக்கணும். அது குன்றரைக்கண் என்பதை குன்றரைக்கண்ணன் குலமகள் பாவைக்கு கூறிட்ட நாள். என்ன என்றைக்கு இவர் அந்த இமவான் மகளாக விளங்கக்கூடிய அந்த பெருமாட்டிக்கு தன்னுடைய ஒரு பாதியை கொடுத்தாரோ அன்றைக்கே இவர் ஒன்றரை கண்ணாக ஆகிவிட்டார். ஏன்னு சொன்னா ஒரு அன்று அரைக்கண்ணும் கொடுத்து உமையாளை பாகம் வைத்த ஒன்றரை கண்ணன் கண்டீர் ஒற்றியூருடைய உத்தமனை என்பதாக சொல்லி பெருமான் மாதொரு பாகனாக அமைந்த அந்த காட்சியை ஒன்றரை கண்ணன் சொன்னார், அவர் அரை கண்ணன்
அது மட்டும் பார்த்து சொல்லியிருக்கார்.
இல்ல கண்ணப்பர் வந்து ஒரு கண்ணு இவருக்கு சொந்தம் கிடையாது, கண்ணப்பர் வந்து அப்பனை கண்ணை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆகையினால ஒரு கண்ணில் ஒன்றரை கண்ணனா இருந்தவருக்கு ஒரு கண் கண்ணப்பருடையது, அவர் அரை கண்ணர் என்பதாக சொல்லி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒன்றரை கண்ணு கூட இல்லை இவருக்கு அரை கண்ணு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் மிக அருமையா சொன்னார். சுற்றி வண்டி யாழ் செய்யும் சோலை. ஒற்றியூர் என்பது ஒற்றியூர் தழைக்க வந்த பெருமான் என்பதாக சொன்னார் இல்லையா வள்ளல் பெருமான். அதே போல இந்த ஒற்றியூர் மிக சிறப்பானதா. இந்த ஒற்றியூர் என்று சொல்லக்கூடியது எப்படின்னு சொன்னா, இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய பிளாட்டு மாதிரி. இந்திரா நகர்ல இன்னைக்கு பிளாட்டு கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா ஒற்றுவீங்களா? ஃப்ரீயா கொடுக்குறேன்றாரு ஒருத்தர். இந்திரா நகர்ல பிளாட்டு ஃப்ரீயா கொடுத்தவங்க வச்சிருக்கிறாங்க, அதை போய் நம்ம லூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னா பண்ண மாட்டோம். அந்த மாதிரி சொல்றார் ஒற்றையூர் பெஷில. ஒற்றையூரினுடைய அவ்வளவு சிறப்பு இந்த ஒற்றையூர், தப்பித்தவரை இந்த ஒற்றையூரை விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி தலைவியாக இருக்கக்கூடிய அம்மையார் அவரை வேண்டிக் கொள்கின்றார். சுற்றி வண்டி யாழ் செய்யும் சோலை. இப்பெல்லாம் ஃப்ளாட்ஸ் வந்துட்டு சொல்லும் பொழுது லேக் சைட், லேக் வியூ, கால்ஃப் வியூ, அப்புறம் விஸ்பரிங் வுட்ஸ், பட்டர்ஃப்ளை பார்க், இப்படிலாம் இருந்தது, இப்படியெல்லாம் இருக்கு அம்யூனிட்டிஸ். இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடியது சிறப்பானது, அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த இதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா. இதெல்லாம் இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்லாம் வந்தது நம்ம நாவுக்கரச பெருமான்ட்டு தான் அந்த டெக்னிக்ஸ். ஒற்றையூர் எப்படின்னு சொன்னா, சுற்றி வண்டி யாழ் செய்யும் சோலை. இந்த சோலையில இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் எல்லாம் அற்புதமாக அந்த ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறதாம். வண்டு யாழ் போல, வண்டினுடைய ஒளி, அந்த அந்த ஒளியானது யாழினுடைய ஒளியை போல அந்த ரீங்காரம் அமைகின்றது. இது அற்புதமாக அமைகின்ற அந்த நிலை, இது இந்த சோலையிலே நடக்கக்கூடியது. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார், இந்த வண்டு இந்த தும்பி என்று சொல்லக்கூடிய ஒன்றை தூதாக அனுப்புவார். அப்படி அனுப்புகின்ற போது சொல்வார், வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி பிடையினுடும் ஒன்றரங்க இசை பாடும் அலி அரசே. அலி அரசு என்று சொல்லக்கூடிய இந்த வண்டு, வண்டிற்கு ராஜாவாக விளங்கக்கூடிய இந்த அலி அரசு என்பதாக சொல்வார். இதைத்தான் தும்பி என்பதாக சொல்லி, கோத்தும்பி என்பதாக நம்முடைய மணிவாசக பெருமாள் இந்த சிறப்பு. அலி அரசு என்பதும் கோத்தும்பி என்பதும் இரண்டும் ஒன்று. அப்படி இந்த அந்த இந்த தும்பியை அழைத்து தூதாக போ என்பதாக சொல்லுவார். அது எப்படியா, மதுமாந்தி பிடையினோடும் தன்னுடைய அந்த பெண் வண்டோடு சேர்ந்து கொண்டு அருமையான டூயட் பாடிட்டு அதை சொல்றார். ஒந்தரங்க இசைன்னு சொல்றார். ஒன்றரங்க இசை என்பதாக சொல்லுகின்ற போது டூயட் என்பதைத்தான் ஒன்றரங்க இசை. இப்படி இரண்டும் ஒன்றுக்கொன்று ரீங்காரம் செய்கின்ற அந்த இசையுடைய அந்த வண்டினை உன்னை நான் டிஸ்டர்ப் பண்றேன், முதல்ல மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி பாடக்கூடிய வண்டே, எனக்காக போய் அந்த பெருமானிடத்திலே தூதாக போ என்பதாக சொல்லுவதை போல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அலி அரசை விழிப்பார். அப்படி சுற்றி வண்டு யாழ் செய்யும் சோலை காவும் துதைந்து இளங்கும் பெற்றி கண்டால் மற்ற யாவரும் கொள்வர். இப்படி ஒரு இடம் பார்த்தா யாருக்காவது கிடைக்காம இருக்குமா? எல்லோரும் விரும்பக்கூடிய இடமாக, கொள்ளக்கூடிய இடமாக இருப்பது இது. பிறரிடை நீ ஒற்றிக்கொண்டாய். இது எப்படி வாங்கியிருக்கிறார்னு சொன்னா, இவரே வாங்கினது லீஸ்க்கு தான் வாங்கியிருக்கார். பிறரிடத்திலே நீ ஒற்றிக்கொண்ட இதை ஒற்றிக்கொண்டாய், ஒற்றியூரையும் கைவிட்டுற எண்ணி. அந்த ஒற்றியூரை கூட நீ மிஸ் பண்ணிடாதப்பா, இப்படி வாங்கி வச்சத நீ விட்டுடாத எண்ணி. வெற்றி கண்டாய் மற்றும் இது ஒப்பது இல் இடம் வேறு இல்லை. இதை போல ஒப்பான, இந்த ஒற்றையூரை போல ஒப்பான இடம் வேறு எங்கும் காண முடியாது, இதை விற்றுவிடாதே என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒற்றையூராக விளங்குகின்றது இந்த ஊர் சிறப்பினை. மிக அற்புதமாக இந்த ஒற்றையூரில் இருக்கக்கூடிய பெருமானை அமைக்கின்றார். அப்படி ஒற்றையூரில் இருக்கக்கூடிய வேதியனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை எண்ணி அந்த தலைவியாக இருக்கக்கூடியவள் அமைக்கின்றாள். இந்த பாடல் ஒன்பதாவது பாடல். ஒன்பதாவது பாடல்ல என்ன சிறப்புன்னு சொன்னா, ஒற்றையூரை சார்ந்திருப்பவர்களுக்கு ஒற்றையூர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானை தன்னுடைய சிந்தையினாலே சார்ந்து இருப்பவர்களுக்கு, ஒற்றையூர் பெருமான் எங்கே இருக்கிறார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, ஒற்றையூர் பெருமானை எண்ணுகின்ற பொழுது அவர் நம்முடைய சிந்தையிலே குடிகொண்டவராக இருக்கின்றார். சிந்தையிலே குடிகொள்ளுகின்ற பொழுது ஒற்றையூர் வேறு எங்கும் இல்லை, ஒற்றையூர் உங்களிடத்திலே இருக்கக்கூடியதுதான் ஒற்றையூர். அங்க போனாதான் ஒற்றையூர். இந்த ஒற்று என்பதாக சொல்லக்கூடிய உடலிலே வாழக்கூடிய பெருமான் தங்கக்கூடிய இடமாக அமைவது ஒற்றையூர். ஆகவே சிந்தையிலே இருக்கின்ற அந்த தன்மை சுற்றி கிடந்து ஒற்றையூரன் என் சிந்தை பிரிவறியான், என்னுடைய சிந்தையை விட்டு பிரியாத வண்ணம் இருக்கக்கூடியவன் இந்த ஒற்றையூரிலே இருக்கக்கூடிய பெருமான். ஆகையினாலே சுற்றி கிடந்து ஒற்றையூரன் என் சிந்தை பிரிவறியான். அப்படி இருக்கக்கூடிய இவர்களிடத்திலே, இந்த அடியார்களிடத்திலே, இந்த அடியார்களிடத்திலே தீவினையானது என்ன செய்து, எப்படியாவது இவனை ஸ்கிப் பண்ண வேண்டும், எப்படியாவது இவனுக்கு தீமையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஒற்றையூருடைய பெருமானை தன்னுடைய சிந்தனையை விட்டு பிரியாமல் இருக்கின்ற அந்த அடியார்களுக்கு இந்த தீவினையானது ஏதாவது செய்துவிட வேண்டும்னு சொல்லி உடனாக இருந்து கொண்டே அந்த தீவினையானது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய தீவினை என்ன ஆகும்னு சொன்னா, ஒற்றி திரிந்து நீ என்ன செய்தி உலகெல்லாம் பற்றி திரிந்து. இந்த உலகத்துல எங்க போனாலும் எங்கே சென்றாலும் இந்த தீவினையானது இப்படி அவர்களோடு சென்று 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 இந்த தீவினையானது உடனாக சென்று கொண்டிருக்கிறதாம். பற்றி திரிந்து பல்லொடு நாம் என்று கண்குழித்து. இது என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த தீவினையினுடைய நிலைமை கண் குழித்து போய் அந்த நாவு எழாமல் இந்த தீவினையானது தனக்கு தீவினை உண்டு பண்ணும்படி தெற்றி திருப்பது அல்லால் என் செய்யும். வள்ளுவ பெருமான் மிக அருமையா சொல்வார், இடும்பைக்கும் இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாது. துன்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அவர்களிடத்தே வந்து துன்பத்தை செய்யலாம் செய்யலாம்னு சொல்லி அவர்களை பின்னாடி சுத்துமா, ஏன் அது துன்பம் செய்ய முடியவில்லை என்பதாக சொன்னால், சுற்றி கிடந்து ஒற்றையூரன் சிந்தை பிரிவறியாமல் இருக்கக்கூடிய ஒழுக்க நெறியில இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த துன்பம் அது தன்னுடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு செல்லுமே தவிர அவர்களுக்கு அந்த துன்பத்தை அது ஏற்படுத்த கூடாது. ஆக இந்த தீவினையானது அடியார்களுக்கு எந்த உற்றியூர் பெருமானை சிந்தையிலே பிரிவறியாமல் வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமானுக்கு அந்த அடியவர்களுக்கு இது துன்பத்தை செய்யாது என்கின்ற அற்புதமான அந்த கருத்தை தான் 9வது திருப்பாடலிலே தீவினைப்பட்ட துன்பத்தை அற்புதமாக எடுத்து வைக்கிறார். 10வது திருப்பாடல் அங்கட்கடுக்கைக்கு முல்லை புறவம் முறுவல் செய்யும் பைங்கட்தலைக்கு சுடலை களறி பருமணி சேர் கங்கைக்கு வேலை அரபுக்கு புற்று களை நிரம்பா திங்கட்கு வானம் திருவற்றியூரர் திருமுடியே. இது எப்படின்னு சொன்னா எப்படி சடைமுடியேன்னு சொன்னாரோ அதே போல இங்க திருமுடியேன்னு எடுத்துட்டு வரணும். திருவற்றியூரர் திருமுடியே அங்கட்கடுக்கைக்கு. அங்கட்கடுக்கைக்கு என்பதை எப்படி பிரிக்கணும்னா கள் என்பது அம் பிளஸ் கள், அதான் அங்கட் அப்படின்னு மாறுது. கள் என்பது தேன், கடுக்கை என்பது கொன்றை. கொன்றை தேன் நிறைந்த கொன்றைக்கு எது திருவற்றியூரர் திருமுடியே அந்த தேன் வழிகின்ற கொன்றைகளே அமைந்திருக்கின்றது. அந்த திருமுடியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒன்று எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா இந்த கொன்றை மாலையிலே கொன்றை பூவிலே இருந்து தேன் வழிகின்றது. புதுமா சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துடையை வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தை தேன்னக்க செஞ்சடையார். இந்த செஞ்சடையை சொல்லுகின்ற பொழுது தேன்னக்க செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார். மங்கையர்க்கரசியாரும் குலச்சிரையாரும் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவுருவை பார்க்கின்ற பொழுது சிவபெருமானுடைய திருமுடியை காணுகின்ற அந்த காட்சி அங்கே வருகின்றது. எப்படி இருக்கிறதா, ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தை தேன்னக்க செஞ்சடையார். தேன்னக்க செஞ்சடை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த செஞ்சடையிலே இருக்கக்கூடிய கொன்றையிலே இருந்து வெளிப்படுகின்ற தேன், அந்த தேன்னக்க செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணம், அப்படி அந்த திருவுருவை கண்ட காட்சியை சொல்லுவதை போல அம் கள் கடுக்கைக்கும் திருவொற்றியூர் திருமுடியே முல்லை புறவம். இந்த முல்லை என்று சொல்லக்கூடிய இந்த முல்லை புறவம் என்பது காடு. இந்த முல்லை நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த முல்லை பூவிற்கு எது ஆதாரம் என்பதாக சொன்னால் முல்லை புறவத்திற்கு திருவொற்றியூரர் திருமுடியே. அப்புறம் சொன்னார் முறுவல் செய்யும் பைங்கள் தலைக்கு துடலை களறி பருமணி சேர் கங்கைக்கு. இந்த தலையிலே இருக்கக்கூடிய அவர் கையில் வச்சிருக்கிறார் கழுத்தில் ஆபரணமாக அணிந்திருக்கிறார். இந்த தலையெல்லாம் என்ன பண்ணுதான் சிரிக்கும் தலைகள், நகுதலை நகு வெண்தலை. இந்த பிரம்ம கவாலங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் முறுவல் செய்கின்ற சிரிக்கின்ற அந்த நகு தலைகளாக விளங்குகின்ற அந்த தலைக்கும் எது ஆதாரம் என்பதாக சொன்னால் திருவொற்றியூரர் திருமுடியே முறுவல் செய்யும் பைங்கத்தலைக்கும் சுடலை களறி பருமணி சேர் கங்கைக்கு. தன்னுடைய தலையிலே சூடியிருக்கக்கூடிய அந்த கங்கை, இந்த கங்கையானது வேலை என்பதாக சொன்னால் கடல், கடலை போன்ற இருக்கக்கூடிய இந்த கங்கைக்கும் அரபுக்கும் புற்று. இந்த புற்று என்று சொல்லக்கூடிய இடத்தை இடமாக கொண்டிருக்கக்கூடிய அரபத்திற்கும் களை நிரம்பா திங்கட்கும் வானம் திருவொற்றியூரத்திற்கும். இந்த பிறை சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரனை பொறுத்தவரையிலும் அதற்குரிய வானம் இங்கே இருக்கக்கூடிய வானம் அல்ல, அங்கே திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய பெருமானுடைய சடைமுடியே அதற்கு வானமாக விளங்குகின்றது. திங்கட்கும் வானம் திருவொற்றியூரர் திருமுடியே என்பதாக சொல்லி திருவொற்றியூரனுடைய திருமுடியானது மிக அற்புதமாக அமைக்கின்றார். 11வது திருப்பாடலிலே தருக்கின வாழ் அரக்கன் முடிபத்து. 10வது திருப்பாடல் 11வது திருப்பாடல் எப்பொழுதுமே அந்த ராவணனுடைய செய்தியை கடைசி திருப்பாடலிலே சொல்லுகின்ற அந்த செய்தியை சொன்னார். தருக்கின வாழ் அரக்கன் முடி பத்து இர பாதம் தன்னால் ஒருக்கினவாறு அடியேனை பிறப்பறுத்து ஆளவல்லான் நெருக்கின வானவர் தானவர் கூடி கடைந்த நஞ்சை பருக்கினவாறு என் செய்கேன் ஒற்றியூர் உரை பண்டங்கனே. பண்டரங்கன் என்பது பண்டங்கன். இந்த பண்டரங்கன் என்று சொல்லக்கூடிய திருவொற்றியூர் பெருமானாக விளங்கக்கூடிய இவன் தருக்கின வாழ் அரக்கன் முடி பத்து இர பாதம் தன்னால் ஒருக்கினவார் அடியேனே. இந்த பாதமானது ஏக பாதமாக விளங்கக்கூடிய அந்த பெருமானுடைய பாதமும் தருக்கின வாழ் அரக்கன், இந்த பத்து தலைகள் உடைய ராவணன், பத்து தலையுடைய ராவணன் கைலாய மலையை அப்படி தூக்குகின்ற பொழுது இடையில மாட்டிட்டான். அம்மையார் அஞ்சிய உடனேயே என்ன பண்ணார், அந்த திரு விரலால் ஊன்றுகின்றார். தன்னுடைய ஒரு திரு விரலால் அதை ஊன்றிய பொழுது அந்த மலையின் நடுவிலே சிக்கிவிட்ட அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது இதுல ஒரு அற்புதத்தை அமைக்கிறார். தருக்கின வாழ் அரக்கன் முடி பத்து இர பாதம் தன்னால் ஒருக்கினவார் அடியேனே. பாதம் தன்னால் ஒருக்கியது என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த மலைக்கு நடுவிலே சிக்கிய இந்த ராவனுடைய பத்து தலையும் ஒருக்கி ஒரு தலையாயிடுச்சு. நெருக்குகின்ற பொழுது என்ன ஆயிடுச்சு, பத்தும் சேர்ந்து அப்படி ஒன்றாக மாறி ஒருக்கிட்ட. பத்து தலையா வச்சுட்டு நீ இந்த ஆட்டம் போடுற, உனக்கு இருக்கிறது இப்ப ஒரு தலை தான் சொல்லி அப்படி அமுக்குன்ற பொழுது பத்து தலையும் சேர்ந்து ஒருக்கி ஒரு தலையாயிடுச்சு. ஒருக்கினவாறு இதை செய்தது எது என்பதாக சொன்னால் உன்னுடைய அந்த திருப்பாதம். தருக்கின வாழ் அரக்கனுக்கு அருள் செய்தது உன்னுடைய திருப்பாதம். அடியேனை பிறப்பறுத்து ஆளவல்லான் என்று சொல்லக்கூடிய அடியேனுடைய பிறப்பையும் ஒழிப்பது எது என்பதாக சொன்னால் இந்த திருப்பாதம். அடியனுடைய அந்த பிறப்பை ஒழித்தது இந்த திருப்பாதம். எது ராவனுடைய பத்து தலையை ஒருக்கியதும் இந்த திருப்பாதம் என்பதாக சொல்லி அந்த அறக்கருணையையும் மரக்கருணையையும் மிக அற்புதமாக அமைக்கின்றார். ஒருக்கினவார் அடியேனை பிறப்பறுத்து ஆளவல்லார். நெருக்கின எது, நெருக்கின அவருடைய பாதம், அந்த பாதமானது அத்துணையும் நெருக்கியது. வானவர் தானவர் கூடி கடைந்த நஞ்சை மறுக்கினவாறு என் செய்கிறேன். இந்த தலைவியானவள் அந்த ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து வருகின்ற பொழுது கடைசியாக அந்த தலைவி எண்ணுகின்றாள், என்னுடைய தலைவனுக்கு இந்த வானவரும் தானவராக இருக்கக்கூடிய அசுரர்களும் இருவரும் சேர்ந்து நஞ்சை எல்லையா கொடுத்துட்டார், நஞ்சை அல்லவா அவருக்கு கொடுத்து விட்டார்கள். அப்படி நஞ்சை கொடுத்தவுடன் அந்த நஞ்சை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த தன்மையை எண்ணி பார்க்கின்றாலாம் அந்த தலைவி. கடைசியாக அமைக்கக்கூடிய செய்தியாக வானவர் தானவர் கூடி கடைந்த நஞ்சை, ரெண்டு பேரும் சேர்ந்து வானவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்தார்கள். கடைந்தவுடன் வெளிப்பட்டது நஞ்சு. வெளிப்பட்ட நஞ்சை இறைவனா எடுத்து இந்த நஞ்சின குடு சாப்பிடுறேன்னு சொல்லி அவர் எடுத்து சாப்பிடலையா, அதை சொன்னார் பருக்கினவாறு. பருகியவாறு என்பதாக சொல்லாமல் பருக்கினவாறு. பெருமானே பெருமானேன்னு எல்லாம் ஓடி வரான். ஓடி வந்து சுவாமி என்ன ஆச்சுன்னு, முதல்ல வெளிப்பட்டது நஞ்சு, நீதான் அதை எடுத்துக்கணும், நீதான் அதை எடுத்துக்கணும்னு சொல்லி இவர்களாக கொடுத்து அதை சாப்பிட வச்சாங்க. பருகியது அவரல்ல, இவர்கள் பருக்கினார்கள். பிறவினையா சொன்னார். மாணவர்களும் தானவர்களும் இருவரும் சேர்ந்து ஓடி ஓடி பெருமானிடத்தில் அடைந்து, பெருமானே இந்த நஞ்சை நீ பருக வேண்டும் என்பதாக சொல்லி பிறவினையாக வைத்து அவர்கள் இவரை அந்த நஞ்சை பருக செய்தார்கள். ஆகையினாலே பருக்கினவாறு என்பதாக சொல்லுகின்ற பொழுது என்னுடைய உள்ளம் படுகின்ற வேதனை அந்த தலைவியானவள் மிக அருமையாக வைத்து பருக்கினவாறு என் செய்கேன் ஒற்றியூருடை பண்டரங்கன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானே என்பதாக விழித்த அந்த செய்தி மிக அற்புதமாக. தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை இந்த நாவுக்கரச பெருமான் வியந்து அந்த பெருமானுடைய அற்புதத்தை மிக ஒவ்வொரு பாடலிலேயும் மிக அற்புதமாக அமைத்தது இந்த திருவொற்றியூரினுடைய சிறப்பு. இப்படி இந்த திருவொற்றியூரிலே பெருமான் பல பாடல்கள் பல அனுபவங்களோடு அருளி செய்திருக்கலாம், நமக்கு கிடைத்தது இவ்வளவுதான் என்பதாக எண்ண வேண்டும். ஏன் என்பதாக சொன்னால் இந்த பாடலினுடைய அந்த ஓட்டத்தை பார்க்கின்ற பொழுது நாவுக்கரச பெருமான் பல பாடல்கள் திருத்தாண்டகங்கள் இங்கே அருளி செய்திருக்க வேண்டும் என்பதாக தோன்றுகிறது. அப்படி இந்த சில பாடல்கள் நாம் செய்த தவக்குறையின் காரணமாக கிடைத்தது என்பதாக அமைத்துக் கொண்டு ஒற்றியூரிலே இந்த பெருமான் ஒற்றியூரிலே இருந்த அந்த அனுபவத்தை தன்னுடைய திருவிருத்தத்தின் மூலமாக இந்த மண்ணுலகத்திற்கு மிக அற்புதமாக வழங்கி இருக்கக்கூடிய நாவுக்கரச பெருமானுடைய திருவடியை வணங்கி நாம் அடுத்த வகுப்பிலே உழவாரப்பணி ஆக 15ஆம் தேதி உழவாரப்பணியை நாம் ராயக்கோட்டை செல்ல இருப்பதனால அங்க உழவாரப்பணி சனிக்கிழமை வகுப்பு இல்லை, ஆக ஞாயிற்றுக்கிழமை அந்த உழவாரப்பணியிலே அமைத்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி திருவொற்றியூர் கடந்து நாவுக்கரச பெருமான் அற்புதமாக அந்த திருப்பாசூர் வருகின்ற செய்தியில் இருந்து